அன்பர்கள் அன்பருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ராணுவ தேர்தல் நடவடிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விமர்சனம்.
ஜெனிவாவை பொறுத்தவரையில் தங்களுக்கு பாதகமான தீர்மானங்கள் வந்துவிடுமோ என்கின்ற பதட்டத்தில் இன்னும் விடுதலை புலிகளின் சொச்சங்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்பதை சர்வதேச காட்டும் முகமாகத்தான் அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது.
இதுகுறித்து இலங்கை ராணுவத்தின் மறுப்பு. இலங்கை ராணுவத்தில் புதிதாக சேர்ந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர்கள் அவர்களை மோசமான வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்குவதாக வெளியான காணொலி காட்சிகள் உண்மையானவையே என்று இலங்கை ராணுவம் கூறியிருப்பது குறித்த செய்திகள். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக கூட்டணியில் பாண்டிச்சேரி யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நீடிக்கும் குழப்பம் தொடர்பான செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் குமார் ராமலிங்கம்.
கிரிமியா பிராந்தியத்தில் விமானப்படை தளம் ஒன்றை ரஷ்ய படையினர் கைப்பற்றியுள்ளனர். முன்னதாக அந்த விமான தளத்தை முற்றுகையிட்ட ரஷ்ய ஆதரவாளர்கள் யுக்ரைனின் அடையாளங்களை அழித்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி பார்த்த யுக்ரைனிய படையினர் பின்னர் அங்கிருந்து பின்வாங்கிவிட்டனர். அதே நேரம் பெல்பெக்கில் இருக்கின்ற இன்னொரு இராணுவ தளத்தின் சுவர்களை தகர்த்து கொண்டு ரஷ்ய படை கவச வாகனங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன. முன்னதாக யுக்ரைன் படையினர் சரணடைய மறுத்திருந்தனர். தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்துமாறு அந்த இராணுவ தளத்தின் தளபதி யுக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தின் பாகமாக இருக்கலாம் என்று கருதப்படும் பொருளின் செய்மதி புகைப்படத்தை சீனா வெளியிட்டிருக்கின்றது. இந்த புகைப்படத்தில் இருக்கும் பொருளானது சுமார் 22 மீட்டர் நீளம் இருக்கின்றது. இந்த பொருள் தெற்கு இந்திய பெருங்கடலில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த செய்தியை மலேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் பர்த் நகரத்திலிருந்து சுமார் 2500 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்கனவே தேடுதல் இடம்பெற்று வரும் இடத்திற்கு அருகாமையிலேயே இந்த பொருட்களும் கிடப்பதாக செய்மதிகளின் புகைப்படங்கள் காண்பிக்கின்றன. 3வது நாளாக இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கையின் முடிவிலும் விமானத்தின் எந்த பொருளும் கிடைக்கவில்லை.
சோமாலியாவில் கடந்த 5 ஆண்டுகளாக அல் ஷபாப் இஸ்லாமிய குழுவினரின் கட்டுப்பாட்டில் இருந்த கேந்திர முக்கியமான கொரியலோய் நகரை ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் சோமாலிய அரச படைகள் கைப்பற்றியிருக்கின்றன. இரண்டு தரப்பிலும் கடுமையான மோதல்கள் நடந்துள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் இராணுவ தரப்பில் எந்தளவு ஆட்சேதங்கள் என்பது தெரியவில்லை என்றும் கொரியலோய் நகரில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறினார். யுத்த தாங்கிகளையும் ட்ரோன் வேவ் விமானங்களையும் கொண்டு முன்னேறிய யுகாண்டாவின் ஆப்பிரிக்க யூனியன் படையினர் நகரின் நாலாபுறங்களிலும் முகாமிட்டிருக்கின்றனர். தலைநகர் மொகதீசில் இருக்கின்ற தலைநகர் மொகதீசிலிருந்து தென்மேற்காக 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரிலை நகரில் பெரும்பாலான மக்கள் வெளியேறிவிட்டனர்.
காங்கோ தலைநகர் கின்ஷாஷாவில் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டிடப்பணி ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனையை அதிபர் ஜோசப் கபிலா திறந்து வைத்துள்ளார். காங்கோவிலேயே இதுதான் மிகவும் நவீனமான மருத்துவமனை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மருத்துவமனையை கட்டும் பணி 1954ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. ஆனால் சுதந்திரம் பெற்ற 1960ஆம் ஆண்டு கட்டிடப்பணி நின்றது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து பணி ஆரம்பித்தது. பின்னர் ஒரு வழியாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த மருத்துவமனையை சீனர்கள் கட்டி முடித்தனர். இருந்தபோதிலும் உபகரணங்கள் இல்லாத காரணத்தினாலும் தகுதியான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலும் மருத்துவமனையை ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. காங்கோவில் ஏராளமான கனிம வளம் மற்றும் இதர வளங்கள் இருக்கின்றன. எனினும் நாட்டின் சுகாதாரத்துறை மிகவும் சீர்கேடான நிலையில் இருக்கின்றது.
வங்கதேசத்தில் நடந்து வரும் 2020 உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளில் சூப்பர் 10 ஸ்டேஜ் கட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுடனான ஆட்டத்தை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை வென்றிருக்கிறது. இலங்கை அணி சார்பில் முதலில் களமிறங்கிய குஷல் பெரேரா 40 பந்துகளில் 61 ஓட்டங்களை குவித்தார். இலங்கை அணி அடுத்த 165 ஓட்டங்களை 20 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்க அணியினரால் எட்ட முடியவில்லை. சச்சித்ர சேன்நாயக்க 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களையே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரமாக விளையாடினார்.
சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதியின் மனைவியான மிஷேல் ஒபாமா அவர்கள் பேச்சு சுதந்திரம், மத சுதந்திரம், தகவல்களை பெறும் சுதந்திரம் என்பனை அனைவருக்கும் கிடைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பெய்ஜிங்கில் பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். தகவல்கள் தடைகள் இன்றி கிடைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயம் என்றும், அவ்வாறு இருந்தால் மட்டுமே நாடு வலுவடையும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். சீனாவில் பேச்சு மற்றும் இணைய பயன்பாடு தொடர்பில் தீவிரமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. மிஷேல் ஒபாமா அவர்களின் விஜயத்திற்கு முன்னர் அவர் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேச மாட்டார் என்று அமெரிக்க அதிபர் மாளிகை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ராணுவ தேர்தல் நடவடிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடும் விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்களாகின்ற நிலையில் இறுதி யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட விடுதலை புலிகள் மீண்டும் அணிசேர முயற்சிக்கின்றார்கள் என கூறி யுத்தம் நடைபெற்ற வடபகுதியில் கிராமங்களை இராணுவத்தினர் சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனி ஆகிய மாவட்டங்களில் அண்மைய தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம், வட்டுக்கோட்டை, சங்கரத்தை பகுதிகள் நேற்றிரவு இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு இன்று காலை 10 மணி வரையில் தேடுதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம் தர்மபுரம் பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காக இத்தகைய சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். வட்டுக்கோட்டையில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியதை பற்றி ஊர்வாசிகள் முறையிட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் மற்றும் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் ஆகியோர் அந்த பகுதிகளுக்கு சென்று நிலைமைகளை கண்டறிந்து திரும்பியிருக்கின்றார்கள். அங்கு என்ன நடந்தது என வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இரவு 10 மணிக்கு பின்னர் அந்த பகுதியை இராணுவத்தினர் சுற்றி வளைத்திருந்ததாகவும், அதிகாலையில் வீடு வீடாக இளைஞர்களை அழைத்து வந்து ஒரு பொது இடத்தில் வைத்திருப்பதாகவும் தகவல் சொல்லியிருந்தார்கள். அங்கு நடந்தது என்ன என்பதை அறிவதற்காக நான் அங்கு சென்ற பொழுது இராணுவத்தினர் தங்களுடைய நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு மிக பெரும் எண்ணிக்கையானவர்கள் வந்து அவர்களுடைய ஊர்திகளில் சென்று கொண்டிருந்ததை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. இதையடுத்து நான் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு சென்று காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் என்ன காரணத்திற்காக இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நான் கேட்ட பொழுது, கிளிநொச்சி தர்மபுர சம்பவத்தையுடன் தொடர்பாக தேடப்படுகின்ற நபர் வட்டுக்கோட்டையில் சிலருடன் தொடர்பு இருந்ததாகவும், ஆகவே அவற்றை அறிய வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த தேடுதல் நடவடிக்கை ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது
என்றார் ஐங்கரநேசன் அவர்கள். தேடுதல் நடைபெற்ற பகுதிகளுக்கு வெளியிடங்களில் இருந்து வந்திருந்தவர்கள் இனங்காணப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
பெரும்பாலானவர்களை விடுதலை செய்ததன் பின்னர் 20-25 இளைஞர்களுக்கிட்ட அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் எனக்கு சொல்லியிருந்தார்கள். அந்த பகுதி கிராம சேவையாளரை அவர்கள் அழைத்து வட்டுக்கோட்டை பகுதியில் புதிதான நபர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தியவர்களைத்தான் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை அதிகாரியின் இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட படைத்தரப்பு அதிகாரியும் சொல்லியிருந்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. என்ன காரணத்திற்காக இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நான் கேட்ட பொழுது, கிளிநொச்சி தர்மபுர சம்பவத்தையுடன் தொடர்பாக தேடப்படுகின்ற நபர் வட்டுக்கோட்டையில் சிலருடன் தொடர்பு இருந்ததாகவும், ஆகவே அவற்றை அறிய வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த தேடுதல் நடவடிக்கை ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது.
ஜெனீவாவில் மனித உரிமைகள் விடயத்தில் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள அரசாங்கம் பதட்டம் காரணமாக சோடிக்கப்பட்ட காரணங்களை முன்வைத்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் ஐங்கரநேசன் குற்றம் சுமத்தினார்.
உண்மையில் ஜெனீவாவை பொறுத்தவரையில் தங்களுக்கு பாதகமான தீர்மானங்கள் வந்துவிடுமோ என்கின்ற பதட்டத்தில் இன்னும் விடுதலை புலிகளின் சொச்சங்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்பதை சர்வதேச காட்டும் முகமாகத்தான் அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் வந்து மக்களை மீண்டும் ஒரு நடவடிக்கையில் தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்வதை நாங்கள் வந்து எங்களுடைய அழுத்தமான கண்டனத்தை வந்து நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ராணுவ தேடுதல் தொடர்பாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் விளக்கம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
2009
மே மாதத்தின் பின்னர் 4-5 ஆண்டுகளாக வடக்கில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. கடந்த 13-ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் வீடொன்றை சோதனையிட சென்ற போது கோபி என்று அழைக்கப்படுகின்ற விடுதலை புலி சந்தேக நபர் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். அவர் தொடர்பில் போலீசார் ராணுவத்துடன் சேர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று அவர் பற்றி கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்தே யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் ராணுவத்தினர் தேடுதல் நடத்தியிருக்கிறார்கள். பலர் சோதனையிடப்பட்ட போதிலும் கோபி என்ற நபர் சிக்கவில்லை. அதனால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுவிட்டனர் என்றார் இலங்கை ராணுவ பேச்சாளர். இப்படியான வெறும் சந்தேகத்துக்கிடமான சந்தர்ப்பங்களில் விசாரணைகளில் போலீசார் ஈடுபடாமல் ராணுவத்தினர் தேடுதல் நடத்துவதால் தான் பொதுமக்களின் சிவில் வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுவதாக வடக்கு மாகாண சபை மக்கள் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள்.
සීමිත පිරිසට විතරක් මේ වගේ ජාතික ආරක්ෂාව පිළිබඳව ප්‍රශ්නයකදී
පොලිසාරේ මට්ටම් වෛතුකොണ്ട് ඉවරණ தேசிய பாதுகாப்பு துறைබන விடயங்களை கையாள்வது என்பது சாத்தியமற்றது. அப்படி பொலிசாரை மட்டும் வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்க போனால் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதிலும் 30 ஆண்டுகளாக மக்கள் அனுபவித்த துயரங்களை தான் மீண்டும் அனுபவிக்க நேரிடும். தேசிய பாதுகாப்பு தான் எங்களின் முதல் நோக்கம். சில அரசியல் கட்சிகள் தவறான கருத்துக்களை வழங்கி மக்களை தவறாக வழிநடத்த பார்க்கின்றன. அவர்களின் குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றார் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய.
செய்தியை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை ராணுவத்தில் பெண் ராணுவ பயிலினர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்பொழுது பயிற்சியாளர்கள் அவர்களை மோசமான வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்குவதாக இணையதளங்களில் தற்போது பரவியிருக்கும் வீடியோ காட்சிகள் உண்மைதான் என்று இலங்கை ராணுவம் கூறியிருக்கிறது. ராணுவ சட்ட விதிகளை மீறி நடந்து கொண்ட ராணுவ வீரர்களுக்கு ராணுவ சட்டத்தின் கீழ் தண்டனை கொடுக்கப்படும் என்று இலங்கை ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
මේ වීඩියෝ පටය දැන්ට සති දෙක තුනකට පෙර YouTube මගින් ප්‍රචාරයට පත් කෙරුණු අවස්ථාවේදී හමුදාපතිතුමාගේ නියෝගයෙන්
මේ වීඩියෝ පදිවු 2-3 වාරங்களுக்கு முன்னர் YouTube இணையதளத்தில் பிரச்சாரப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே ராணுவ தளபதியின் உத்தரவில் விசாரணை ஒன்று நடந்தது. அந்த விசாரணையின் ஆரம்ப கட்ட முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதன்படி 2012 அக்டோபர் மாதத்தில் அனுராதபுரத்தில் நடந்த பயிற்சி ஒன்றின் போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அங்கு பயிற்சியாளர்கள் தங்களின் விதிமுறைகளை மீறி பயிலுனர்களுக்கு அனாவசியமான தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இராணுவ தளபதியின் உத்தரவின்படி இராணுவ சட்டத்தின்படி தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் இனிமேல் இப்படியான சம்பவம் ஒன்று நடக்காதிருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் இலங்கையின் இராணுவ பேச்சாளர். இந்த வீடியோ காட்சி உண்மையானதுதான் என்று இராணுவம் எப்படி உறுதிப்படுத்திக் கொண்டது என்று அவரிடம் கேட்டேன்.
ඒ වීඩියෝ ඇත්ත බවට ස්ථිර කරගත්තේ වීඩියෝ පටය ගත්ත කෙනත් ඉන්නවා. ඒ වීඩියෝ පටයේ ඉන්න අයවලුන්වත් හඳුනාගෙන තිබෙනවා.
இந்த வீடியோவை எடுத்தவரும் இருக்கிறார். அதில் வருகின்ற ராணுவ வீரர்களும் தாங்கள் தான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் வீடியோ உண்மையானதுதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய. இலங்கை ராணுவம் கடந்த காலங்களில் மனித உரிமைகளை மீறியிருப்பதாக சர்வதேச மட்டத்தில் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. இப்படியான சூழ்நிலையில் அப்படியான குற்றச்சாட்டுகள் மேலும் மேலும் சுமத்தப்படுவதை தடுப்பதற்கு இலங்கை ராணுவம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் புதிதாக ஏற்பட்டால் என்று அவரிடம் சுட்டிக்காட்டிய போது
මේ අවස්ථාවේදී මේ ගෙන තිබෙන ක්‍රියාමාර්ගයෙන්ම පැහැදිලිව පෙනෙනවා ශ්‍රී ලංකා හමුදාව කිසිය අවස්ථාවක මානව හිමිකම් කඩකිරීම අනුමත කරන හමුදාවක් නොවන බවට.
මේ இப்போது இந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதன் மூலமே தெரிய வருகிறது இலங்கை ராணுவம் மனித உரிமை மீறல்களை அனுமதிக்கும் ராணுவம் அல்லவென்று. இந்த வீடியோ தொடர்பில் தகவல்கள் வெளியான உடனேயே அது பற்றி உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதன் மூலம் எங்களின் நிலைப்பாடு தெளிவாக தெரிகிறது. வேறு ஊடகங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை அடிப்படையாக கொண்டு வெளியான வீடியோ காட்சிகளை சுட்டிக்காட்டியே நீங்கள் இந்த கேள்வியை தொடுக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ பதிவுகள் எதிலும் ஆதார அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த வீடியோ காட்சிகள் மூலம் எழுந்த குற்றச்சாட்டுகள் பற்றி பதில் கூற இப்போது என்னால் முடியாது என்றார் ராணுவ பேச்சாளர். இலங்கையில் இப்போது தமிழ் பெண்களும் ராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். இது இலங்கையில் புதிய விடயம். இப்போது இந்த காட்சிகளை பார்த்தால் தமிழ் பெண்கள் ராணுவத்தில் இணைய பயப்படுவார்கள் தானே? அது உண்மையில் தவறான கருத்து என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போது இலங்கை ராணுவத்தில் 100க்கும் அதிகமான பெண்கள் பணியாற்றுகிறார்கள். தங்களுக்கு எப்படி ராணுவத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் தங்களின் ஏனைய சகோதரிகளையும் ராணுவத்தில் இணைத்துக் கொள்ள முன்வருகிறார்கள். 2012 பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ காட்சியில் இருப்பது தமிழ் பெண்கள் அல்ல. தமிழ் பெண்களை சேர்த்துக் கொள்ள முன்னமே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த வீடியோவில் வருகின்ற காட்சிகள் சாதாரணமாக இலங்கை ராணுவத்தில் நடக்கக்கூடியது அல்ல. முன்னெப்போதும் நடந்திராத ஒரு சம்பவம் தான் இது என்றார் பிரிகேடியர். இப்போது இந்த வீடியோவை பதிவு செய்த ராணுவ வீரர் அதனை ராணுவத்துக்கு வெளியில் பிரச்சாரப்படுத்தியமைக்காக அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? வீடியோவை வெளியாருக்கு வெளியிட்டமைக்காக அவருக்கு பிரச்சனை ஏற்படாது. ஆனால் ராணுவத்தின் ஒழுக்க விதிகளை மீறியவர்களுக்கு ராணுவத்திற்கு ஏற்புடைய வழிமுறையை மீறி தண்டனை கொடுத்தமைக்காக குறித்த ராணுவ வீரர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் என்றார் ராணுவ பேச்சாளர். அந்த பெண் வீராங்கனைகளுக்கு பயிற்சியாளர்களால் எதற்காக தண்டனை அளிக்க நேர்ந்தது?
இராணுவம்
என்பது ஒழுக்க விதிமுறைகளுடன் இயங்குகின்ற ஒரு நிறுவன கட்டமைப்பு. குறிப்பிட்ட பெண் இராணுவ அணியினர் தங்களால் செய்யப்பட வேண்டிய ஒரு கடமையை செய்யாதபடியால் தான் அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் அப்படியான ஒழுக்க விதி மீறல் நடந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பின்பற்றப்பட வேண்டிய இராணுவ விதிமுறைகளுக்கு அப்பால் சென்றுள்ளபடியால் தான் குறித்த பயிற்சியாளர்களான அந்த இராணுவ வீரர்கள் குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றார் இலங்கை இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக மட்டக்களப்பில் விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதியின் ஆணைக்குழு தனது விசாரணைகளை இன்று சனிக்கிழமை நிறைவு செய்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிழக்கு மாகாணத்துக்கான முதலாவது அமர்வு இன்று மாலையுடன் முடிவடைந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 நாட்கள் தொடர்ந்தும் நடைபெற்ற இந்த அமர்வின் போது 132 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டது. இன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற இறுதி நாள் அமர்வின் போது 9 பிள்ளைகளின் தாயான பொத்துவீலைச் சேர்ந்த மகேஸ்வரி ராஜநாதன் ஒரே நாளில் விசேட அதிரடிப்படையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட தனது 3 பிள்ளைகள் தொடர்பாக 24 வருடங்களாகியும் தகவல்கள் இல்லை என்று கூறினார். அந்த நேரத்தில் குறித்த 3 பிள்ளைகளில் இருவர் 13 மற்றும் 19 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். அவர் தான் அளித்த சாட்சியம் தொடர்பாக பிபிசி தமிழோசைக்கு தெரிவிக்கையில்,
வந்த நேரம் எல்டிடிக்கும் இராணுவத்துக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் உங்களம்மா உத்தியாரத்திலிருந்து அவதி மாமில் வந்திருந்தோம். அந்த நேரம் புத்தியில் போலீஸில் இருந்து எஸ்டிஎஃப் ஜீப்போட வந்து ஒரு 1 ஸ்டார் 1991 6/24 பார்த்துட்டு விடுறோம் பங்களை சொல்லி 3 ஆம்பளை பிள்ளைகளையும் கூப்பிட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், பார்த்துட்டு குழந்தைங்க கூட ஒப்படைப்போம் சொல்லி கொண்டு போனவங்க தான். இது வரைக்கும் இல்லை. நாங்கள வீட்டு பின்னால் ஒரு எஸ்டிஎஃப் போலீஸ் கேம்ப் இருந்தது. அந்த கேம்பில் கொண்டு போய் பின்னுக்கு வச்சுருந்தவங்க நாங்கள் 10 நாள் நாங்கள் நானேட்ட பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் எல்லோரும் காலையில் 10 மணி வரைக்கும் அவர் வெளியில் திரிவாங்கள் கொண்டு திரிவாங்கள். அப்போ பார்த்துருந்தோம் நாங்கள். கேம்புக்கு போகிறது தான் எந்த நாளும் போகிறது தான், ஓடுங்க ஓடுங்க கல்லறிவாங்கள் வரவணாமன்னு சொல்லுவாங்கள். இப்படியே நாங்களும் அவங்க கூட கல்லறி பொல்லறி எல்லாம் ஐக்கியப்பட்டு செய்து கொண்டு செஞ்சது தான், கண்ணீர் ஓடு செஞ்சது தான்.
மற்றும் ஒரு சாட்சியான திருப்பெருந்துறையைச் சேர்ந்த ஜேசுதாசன் எலிசபெத் தனது மகன் காணாமல் போன சம்பவத்தில் தமிழ் அரசியல் கட்சி ஒன்றையும் தொடர்புபடுத்தி சாட்சியளித்தார். அவர் தனது சாட்சியம் தொடர்பாக குறிப்பிடுகையில்,
இதைத்தான் சொன்னேன், இப்படி தெளிவாக்கலும் ஆமீன் தான் வந்து குடிச்சிட்டு போறேன்னு சொல்லி 1991 10/25 காலையில 9 மணிக்கும் ஒரு 7-8 பேர் இருக்கும். அதில் ஆமி உடுப்போட தான் வந்தவங்க, துவாக்கு வச்சிருந்தவங்க, சிவில் உடுப்போட 3 பேர் வந்தவங்க. 16 வயசு மைக்கிள்ஸாக படிக்கிறவன் எங்கட ஊரில் இருந்தவன் தான் அவன் அந்த டேலோக்காரன். அவன் செத்துட்டான் இப்போ இளங்கோன்னு சொல்கிறவனும் டேலோ ஆஃபீஸுக்கு போயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அப்படியானாக்களை பிடிச்சி வரலாமே, நாங்கள் அவங்களை விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க
என்று குறிப்பிட்டார். 1990 இதே காலப்பகுதியில் மட்டக்களப்பு குறுக்கல் மடத்தில் விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டு காணாமல் போனதாக கூறப்படும் 162 முஸ்லிம்கள் தொடர்பாக 2 முஸ்லிம்களின் சாட்சியங்களையும் ஆணைக்குழு பதிவு செய்து கொண்டது. ஆணைக்குழு விசாரணைகள் முடிந்த பின்பு அந்த இடத்தையும் இன்று மாலை சென்று பார்வையிட்டது. அந்த இடத்துக்கு ஆணைக்குழுவுடன் சென்றிருந்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஃபாரூக் முகமது சிப்லி,
ஏற்கனவே நாங்கள் ஆணைக்குழுவிற்கு காணாமல் போன சம்பந்தமான தகவல்களை கடந்த வருடம் நவம்பர் 29 கொடுக்கின்ற பொழுது குறுக்கல் மடத்தில் வைத்து காணாமல் போனவர்களுடைய விவரங்களை கண்டறிந்து அவர்கள் அங்கு கொல்லப்பட்டதாக அறியப்படுகின்ற இடங்களில் அவர்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை தோண்டி எடுப்பதன் ஊடாக முஸ்லீம்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீங்கள் உதவியை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இதன் அடிப்படையில் இன்று மட்டக்களப்புக்கு வந்திருந்த ஆணைக்குழுவிற்கு நாங்கள் ஏற்கனவே விடுத்திருந்த அந்த எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்று நான் தலைவர் அவர்களை நான் சந்தித்து அந்த உடல்கள் அடக்கப்பட்டிருப்பதாக சந்தேகப்படுகின்ற அந்த இடங்களை நீங்கள் கட்டாயம் பார்க்க வர வேண்டும், அந்த இடங்களை நீங்கள் பார்த்து அதற்குரிய சட்ட நடவடிக்கையின் மூலமாக அந்த உடல்களை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து எங்களுடன் அந்த இடங்களை பார்க்க வந்திருந்தார். அவர்களுக்கு நாங்கள் எல்லா இடங்களையும் காட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் காலத்தில் சட்டமாதிகளுடைய ஆலோசனையை பெற்று அந்த உடல்களை தோண்டி எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அதற்குண்டான எல்லா ஆயத்தங்களையும் முஸ்திப்புகளையும் தாங்கள் செய்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றனர்
என்று கூறினார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஃபாரூக் முகமது சிப்லி. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்த விசாரணை தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆணைக்குழுவின் செயலாளர் SW குணதாச, புதிதாக 1287 முறப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
group 132 பேர்
சாட்சியளித்தார்கள். இவர்களில் 3 பேர் அவர்களது சாட்சியங்கள் இரகசியமான முறையில் பதிவு செய்யப்பட்டது. பாதுகாப்பு தரப்பு, விடுதலை புலிகள், இந்திய அமைதிகாக்கும் படை, கருணாகுழு, பிள்ளையாங்குழு, இபிடிபி பிளாட் என்று சாட்சிகளினால் சந்தேகமும் கூறப்பட்டது. சாட்சிகளை ஆராய்ந்து விசாரணைகள் செய்யப்பட்டு அதன் பின்புதான் இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்று கூற முடியும் என்றும் குறிப்பிட்டார் ஆணைக்குழுவின் செயலாளர் SW குணதாச.
செய்தியாளர் உதயகுமார், இலங்கையில் காவல்துறையின் தடுப்பில் உள்ளபொழுது காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் கொல்லப்படுவது தொடர்பில் சிறப்பு ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை வந்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் KS உதயகுமார்.
போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டினால் மரணமடையும் சந்தேக நபர்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு இலங்கை சட்டவாதிகளின் சங்கம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த சங்கத்தின் விசேட குழுவின் தலைவர் சட்டவாதி லால் விஜயநாயக் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். கடந்த 3 வருட காலத்துக்குள் 100 மேற்பட்டோர் இவ்வாறான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை காண்பிப்பதற்காக சென்று கொண்டிருந்த போது போலீசார் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சித்ததாக குற்றம் சாட்டியே இந்த சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கை விலங்குகளுடன் கொண்டு செல்லப்படும் ஒரு சந்தேக நபர் போலீசார் மீது தாக்குதல்களை மேற்கொள்வது எப்படி என்ற சந்தேகம் தற்போது பரவலாக மக்களுக்குள் ஏற்பட்டுள்ளது. எனவே மக்களுக்குள் ஏற்பட்டுள்ள இவ்வாறான சந்தேகங்களை நீக்குவதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார் சட்டவாதி லால் விஜயநாயக். ஆயினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன. இவ்வாறு போலீஸ் துப்பாக்கிச்சூட்டு காரணமாக பதிவு செய்யப்பட்டுள்ள உயிர் இழப்புகள் சட்டத்தை மீறும் செயல்கள் அல்ல என்று நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. விரிவான விசாரணைகளை மேற்கொண்ட பின்னரே நீதிமன்றங்கள் இவ்வாறான தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. எனவே நீதிமன்ற தீர்ப்புகளை ஆராய்வதற்காக ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க முடியாதென்பதே எனது கருத்து என்று தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன.
KS உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பற்றி குழப்பம் நீடிப்பதாக தெரிகிறது. புதுச்சேரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் RKR அனந்தராமன் போட்டியிடுவார் என்று அந்த கட்சி அறிவித்திருந்தது. அதே சமயம் பாண்டிச்சேரியை ஆளும் NR காங்கிரஸ் சார்பில் ராதாகிருஷ்ணன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் தனது பிரச்சார பணிகளையும் ஆரம்பித்திருக்கிறார். இந்த பின்னணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது எந்த கட்சி என்று பாமகவின் புதுச்சேரி பொதுச் செயலாளர் அனந்தராமனிடம் கேட்டார் சாதாத்.
தமிழகத்திற்கு மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தெந்த தொகுதி யாராருக்கு ஒதுக்கப்பட்டிருந்து பட்டியலிடப்பட்டது. புதுச்சேரியை பொறுத்தவரை இன்றும் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் ஓரிரு நாளிலே இதற்கான நல்ல முடிவை நிச்சயமாக பாஜக தலைவர் அறிவிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம்.
ஆனால் பாஜக ஏற்கனவே வந்து NR காங்கிரஸை தான் புதுச்சேரியில் அவர்களுக்கு தான் தொகுதி ஒதுக்கப்பட்டு விட்டதாக அறிவித்திருக்கிறது. அந்த கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளும் DMDK போன்ற கட்சிகளும் அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்பதாக செய்திகள் வந்திருக்கின்றனவே.
நிச்சயமாக அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் செய்யவில்லை. இன்றைக்கு காலை பாஜகவுடைய புதுச்சேரி தலைமை அலுவலகத்துக்கு வேட்பாளர் என்ற முறையிலே அவர்களை சென்று ஆதரவு தெரிவித்த வகையிலே அவர்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய விஸ்வேஸ்வரன் அவர்கள் தொலைக்காட்சிக்கும் ஊடகத்திற்கும் என்னோடு சேர்ந்து பேட்டி அளிக்கின்ற போது இன்னும் இந்த தொகுதி சரியாக இந்த கட்சிக்குத்தான் அளிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இன்னும் தெளிவாக வரவில்லை. இன்னும் 2 தினங்களுக்குள் இதுக்கான ஒரு முடிவு எட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்து தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வம் அவர்களை அவருடைய அலுவலகத்திலே சென்று சந்தித்தேன். அவரும் இதே கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற IJK மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிர்வாகிகளை அணுகி அவர்களிடத்திலையும் ஆர்வம் கேட்டிருக்கின்றேன். அவர்களும் இதே செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை இன்னும் எந்த தொகுதியும் யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. அப்படி அறிவிப்பு செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அன்றைக்கே 40 தொகுதிக்கும் அறிவிப்பை செய்திருப்பார்கள். மேடையிலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை அமர வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்வு எதுவும் நடக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
39 இடங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே கூட இன்னென்ன தொகுதி இன்னும் இருக்கு என்று ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு இடம்தான் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் அந்த உடன்பாடு இவ்வளவு நாளாகியும் இன்னும் எட்டப்படாமல் இருக்கிறது என்பது ஏன்?
அதாவது பேச்சுவார்த்தை என்பது 39 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. இது தனி மாநிலம் என்ற காரணத்தினாலே இந்த பேச்சுவார்த்தையை தமிழக தலைவர் மட்டும் நடத்த முடியாது, தமிழகத்தை முடித்துவிட்டு புதுவையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இன்னொன்று, என்ஆர் காங்கிரஸால் தமிழகத்திலே உள்ள இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கத்தினர் அங்கமாக்கின்ற கட்சிகளுக்கு எந்த பயனும் இல்லை, பாஜகவுக்கு கூட எந்த பயனும் இல்லை. என்ஆர் காங்கிரசுக்கு தான் பயன்பாடு இருக்கும் வகையில் என்ஆர் காங்கிரஸால் இவங்களுக்கு யாருக்கும் ஒரு பயன்பாடும் கிடையாது. இன்னொன்று, அது தனிநபருடைய கட்சி, அந்த கட்சியை நம்பி நாம் ஆதரவு தெரிவித்தால் நாளைய தினம் அவர்கள் காங்கிரசுக்கு கூட ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். ஏனால் அவங்க காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் நாளைய தினம் காங்கிரஸிலே அவர்கள் சேர்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார், அதை ஏற்கிறோமா இல்லை மறுக்கிறோமா என்பது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கட்சி தலைமை இதுவரையில் எந்த அறிவிப்பும் செய்யாமலே இருந்து வருகிறது.
அவங்க அவங்க கட்சியில் அறிவிச்சுக்கிறாங்க, நாங்க எங்க கட்சியில் அறிவிச்சுக்கிறோம். பாஜக அறிவித்தால் நாங்க போல வந்தவர, எங்க என்டிஏவிலே சம்பந்தப்படாத ஒரு கட்சியை போய் நாங்கள் எப்படி குறை கூற முடியும், அது மேல எப்படி விவாதம் பண்ண முடியும்?
பாமக வேட்பாளர் அனந்தராமனின் இந்த கருத்துக்கள் பற்றி என்ஆர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வி பாலனிடம் கேட்டார் சாதாத்.
அகில இந்திய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் ராஜ்நாத் சிங்குடைய தலைமையில தான் இந்த கூட்டணி அமைச்சர் போட்டியிட்டுறோம். அவர் எங்களிடத்தில் நேரடியாக மட்டுமல்ல வானொலி காணொலி மூலம் ரெண்டு மூலியமாகவே சொல்லிட்டாரு. அவருடைய ஆதரவு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று, அது மட்டுமல்ல வேட்பாளர் எங்களுடைய கட்சி தலைவர் அறிவிப்பார் என்று சென்னையில் கூறியிருக்கின்றார். இது போல பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அது ஆட்சேபனே இல்லையே. ஆகையினால அவர் சொல்வது முற்றிலும் சம்பந்தம் இல்லாத விஷயம். கூட்டணியில் இருக்கின்ற தலைமை தாங்கின்ற கட்சி தான் எந்த கட்சிக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்ல வேண்டும். அதை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு ஆறு மாதம் செய்கிறேன் ஒரு மாதம் செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்க முடியாது. காரணம், ஒரு வருடத்திற்கு முன்பு மாநில அந்தஸ்தை கேட்டு மாநாடு நடைபெற்ற இடத்திலேயே பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே இது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் இதெல்லாம் பேச்சு கிடையாது. ரெண்டாவது, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கு நல்லது செய்கின்ற கொண்டிருக்கிறது, மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து கொண்டு செல்லுகின்ற இந்த இடத்தில் ஒன்றுமே இல்லாத ஒருவர் கேட்பது நியாயமா என்பதை மக்களுக்கே விட்டு விடுகிறேன்.
ஆனாலும் அப்படி விடாப்பிடியாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்த போகிறது என்ற கட்டத்தில் உங்கள் கட்சியின் முடிவு என்னவாக இருக்கும்?
அதை அந்த சமயத்தில் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது அவர்கள் போட்டியிடுவதாக சொல்லுகின்றார்கள். ஒரு கூட்டணியில் தர்மம், ஒரு கட்சி போட்டியிடுகின்ற பொழுது இன்னொரு கட்சி போட்டியிடக்கூடாது, அந்த தர்மத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். வராத பட்சத்தில் இந்த கேள்விகளை பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கும். இப்பொழுது இது தேவையில்லை என்று கருதுகிறேன்.
இன்னும் தேர்தலுக்கு 32 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளர்களை தெளிவாக அறிவித்து பிரச்சார பணிகளை வேகமாக துவக்கி செயல்பட்டு வருகின்ற நிலையில் இந்த கூட்டணிக்குள் இன்னும் வேட்பாளர் யார் என்று முடிவாகாமல் இருப்பது பின்னடைவாக போகாதா?
தாங்கள் சொல்வது சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியாது. எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு நேற்று பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் இந்த வேட்பாளர்களுக்கு வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று மாநில பாரதிய ஜனதா தலைவர் விக்னேஸ்வரன் கூறியுள்ளார்கள். மதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பேசுகின்றோம். நேற்று தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்களுடைய முதல்வர் பேசியுள்ளார். இவர்கள் அனைவரும் எங்களை ஆதரிப்பதாக பத்திரிகையின் வாயிலாகவும் கடிதமும் கொடுத்திருக்கின்ற பொழுது மற்ற கேள்விகளுக்கு இடமில்லை.
என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வி பாலன். அடுத்து ஓர் அறிவிப்பு.
இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு.
இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
அதத இவரை நான் பார்த்துருக்கேன்னா எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடைச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே.
சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை ஆராயும் தொடர் வரும் ஞாயிறு முதல்.
நேயர்களே, சம்பத்குமார் தயாரித்து வழங்கும் இந்த தொடர் மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் ஒலிபரப்பாகும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.